தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்கிறதை நாம் வேதத்திலிருந்து பார்ப்போம். தேவனுடைய நாமத்தை அறிந்த ஜனங்கள் முதலாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில், தேவனை அறிந்தவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமே இல்லை. ஆண்டவர் வந்து ரட்சிப்பை கொடுத்தா ரட்சிப்பினுடைய பிரதிபலன் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல சந்தோஷம் இருக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்போ பாரு கஷ்டம் சோதனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை மாற்றி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதில் எப்படி வருதுன்னா சொந்த இச்சைகளில் போய் சுய இச்சைகளில் இழுக்கப்பட்டு சிக்குண்டுட்டு ஐயோ ஆண்டவர் எனக்கு இந்த சோதனையை கொடுத்துட்டார், இந்த வேதனையை கொடுத்துட்டார், இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு நம்மளாக புலம்பிகிட்டே இருப்போம். அப்போ தேவ ஜனங்களுடைய முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா சமாதானம். சமாதானம் இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கலான்னா நல்ல தெளிவாக பேசுவாங்க, முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும். மற்றவங்க கூட பழகிறதும் பார்த்திங்கன்னா சகஜமாக பழகுவாங்க. சரளமான வார்த்தைகள் வாயிலிருந்து தெளிவாக வெளியே வரும். கஷ்டமும் சோதனை இருக்கிறவங்களை பார்க்கும்போது நம்ம பேசுனேன்னு வைன்னா நான் உடனே அவங்களுடைய காரியத்தை எடுத்து சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. அப்போ இந்த இதை பாதி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பாதி நம்ம கிட்ட கடந்து வரும். அப்போ தேவ ஜனங்கள் சந்தோஷம் உள்ளவர்களாக இருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேச வேண்டும். தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும். அதான் தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற முதல் ஆசீர்வாதம். தேவ வசனத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்றவர்களும் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ உண்மையாகவே தேவனுடைய நாமம் நம்ம மூலம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. சங்கீதம் 31:19 வாசிப்போம். சங்கீதம் 31:19 போதும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்னு யார் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கர்த்தருக்கு பயப்பட்டால் போதும், கர்த்தருடைய நன்மை என்னங்கிறது நம்மளுக்கு புரியும். கர்த்தருக்கு பயப்படாமல் போகும்போது கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. எப்படி நம்ம தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பொழுது அவர்கள் நம்மளுக்கு என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்கள் என்று நம்மளுக்கு நல்லா தெரியும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காதவங்களுக்கு என்னன்னு தெரியும், அவனுக்கு சொத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. உயில் வந்து வேறு யாருக்காவது தனக்கு யார் மேலே பிரியமாக இருக்குதோ அவங்க மேலே எழுதி வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குது. அப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் தெரியும் கர்த்தர் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு போதிக்கும், கர்த்தருடைய ஆவி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். 1 கொரிந்தியர் 2:9 போதும். எழுதியிருக்கிறபடி அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் எங்கேயோ ஒரு பக்கம் எழுதியிருக்குது, அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் வந்து புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறபடி. அப்போஸ்தலன் பவுல் அதை குறிப்பிடும்போது வேதத்தில் உள்ளபடி அல்லது நியாயப்பிரமாணத்தில் உள்ளபடி அல்லது எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்த பண்ணவில்லை, கண் காணவும் இல்லை. முதல்ல கண் காணவில்லை அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நல்லா தெளிவாக இருக்கும். ஆமாம், கர்த்தரில் அன்பு கூறும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாக இருக்கும். அப்புறம் காது கேட்கவும் இல்லை அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்ம காது நல்லா கேட்கும். அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு அல்லது வசனம் சொல்லுகிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படுத்தி நடப்போம். அதான் காது கேட்கிறது. இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய இருதயத்தில் நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறது, நாம் யார், நாம் எதிர்காலத்தில் என்னவாக மாறுவோம், நான் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற காரியம் நம்மளுக்கு நல்ல தெளிவாக புரியும். அப்போ அடுத்த வசனத்தில் நாம் பார்க்குறோம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு கண்ணு திறக்கணும், காது கேட்கணும், வாய் பேசணும்னு சொன்னால் முதலாவது தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவனுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படும், ஆவிக்குரிய காதுகள் கேட்கப்படும், அவனுடைய வாய் திறக்கப்படும். அப்போ தான் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் செய்யும் போது நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், நம்முடைய எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன என்கிறதை தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியிலே நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் அது புரியும். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய கண் காணவும் இல்லை, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாதவருடைய காது கேட்காது, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாதவருடைய இருதயத்தில் என்னங்கிறது தெரியாது. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் திறக்கப்படும், காது கேட்கப்படும், இருதயத்தில் தோன்றும். அப்போ என்னுடைய இருதயத்தில் தோன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நான் சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி உங்களுடைய இருதயத்தில் தோன்றதை நான் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ தேவனுடைய ஆவியில் அதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் எனக்கு அது தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அல்லது தேவன் நம்மளுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அல்லது அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்க வேண்டும். இப்போ தேவனுடைய ஆவின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரம்பி குதிக்கிறாங்களே, அதுவா? அது இல்லை, அது வாசம் செய்யாது, அது பேசிட்டு அப்படியே போயிடும். தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அந்நிய பாசம் நம்மளுக்குள்ளே வாசம் செய்யாது. அந்நிய பாசையுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாலு பேரை பார்த்தோன்னா எனக்கும் பக்தி இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு முன்னால் பேசிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அப்புறம் நாலு பேர் எப்போ கூட்டுறாங்களோ அப்போ தான் வரும். அது சபையில் தான் வந்து ரொம்ப ஆட்டம் போடும். தனிப்பட்ட முறையில் வந்து அது பேசவே பேசாது. அன்னிய பாசையினுடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாய்மாலத்தினுடைய ஆவி. அதெல்லாம் வந்து பரிசுத்தாவி. அதெல்லாம் பரிசுத்தாவிங்கிறது தேவனுடைய வார்த்தைகளிலே வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆவி. அப்போ நாம் நம்முடைய ஆவியை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அல்லது நம்முடைய ஆவியை மாற்றிவிட்டு அல்லது மனுஷனுடைய ஆவிக்கு பதிலாக நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய ஆவி வாசம் செய்ய வேண்டும். அப்படி தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் செய்யும் பொழுது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ள முடியும். ஏசாயா 64:4-5 ஏசாயா 64:4-5
தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டு இன்னமும் தப்பி இருக்கிறோம்.
போதும், எழுதியிருக்கிறபடி அப்படின்னா இங்கே தான் எழுதியிருக்குது. பழைய ஏற்பாட்டில் இங்கே எழுதியிருக்கிறது, தேவனே உமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதில்லை. அப்போ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ தேவனுக்கு தெரிகிற காரியங்களை நம்மளுக்கு தெரியணும்னா நாம் என்ன பண்ணோம்? தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருந்தால் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். அப்போ தேவனுடைய ஆவியில் தான் அது நம்மளுக்கு உணர்த்தப்படும். அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கும்போது அல்லது கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது தேவனுடைய ஆவி நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அதான் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக வெளிப்படுத்துகிறாரு. எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு இல்லை, அல்லது இன்னொருத்தருக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இன்னொருத்தருக்கு இல்லை. அப்படியாக மாறி 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 ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான விசேஷமான ஆசீர்வாதங்களை தேவன் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படியாக தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது நம்முடைய காதுகள் திறக்கப்படுது, நம்முடைய கண்கள் காணப்படுது. இந்த மாதிரி தோன்றுகிறது. இது எங்கே எப்படி நடக்குது? பழைய புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கும் பொழுது இவைகள் நம்மளுக்கு வெளிப்படுகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் வந்து வேறு மாதிரி எழுதியிருக்குது. தேவனுடைய ஆவியை வந்து இருக்கிறவர் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் பழைய ஏற்பாட்டில் காது கேட்கறது, கண்கள் திறக்கப்படுகிறது, இருதயத்தில் தோன்றது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்லையும் அப்படின்னா தான தர்மங்களை சந்தோஷமாக மற்றவர்களுக்கு செய்கிறவர்கள். தேவனுக்காக நன்மை செய்கிறவர்கள், மற்றவர்களுக்காக நன்மை செய்கிறவர்கள், அல்லது நீதியை செய்யும்போது சந்தோஷமாக செய்வாங்க. நிறைய பேர் வந்து நீதி செய்யும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம செய்ய வேண்டிய கடமையாக போச்ச, கடனுக்கு நம்ம செய்ய வேண்டியதாக போச்ச அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் மன வருத்தத்தோடு வந்து நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் உண்மையாக வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது, ஒரு நீதி செய்யும்போது சந்தோஷமாக நாம் செய்ய வேண்டும். அது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ அந்த மாதிரி சந்தோஷமாக செய்யும் பொழுது தேவன் அவர்களை, அவருடைய ஆசீர்வாதத்தை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்படின்னு இல்லை, அப்படி வச்சுக்கலாம், ஆ அப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா மற்றவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது, அது கர்த்தருக்கு நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது. ஆமாம், சந்தோஷம், அது ஆண்டவருக்கு அவங்களுக்கு உண்டான காரியம். அப்புறம் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை நீர் சந்திக்கிறேன். தேவனுடைய வழிகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவங்கள தேவன் சந்திக்கிறார். ஆமாம், ஏன்னா தேவனுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை என்ன பண்ணுவார், அவர் நடந்துக்கிட்டே இருப்பார். நம்ம தேவனுடைய வழியில் நடந்து போகும்போது என்ன பண்ணுறாரு, அவர் நம்மை சந்திக்கிறார். அப்போ தேவனுடைய வழியில்னா என்ன, யாருக்காவது தெரியுமா? ஆ, அவருடைய கற்பனை, பிரமாணம். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார். ஒரு மனுஷன் திராட்சை தோட்டத்தை வச்சுருந்தானா, ஒருத்தன் வீடு கட்டினானா, ஒருத்தர் ஏறுழுதானா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய வழிகள். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்த பொழுது தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களும் அதுவும் ஒரு வழி தான். 40 வருஷம் ஆண்டவர் வந்து வனாந்தரத்தில் அவர்களை செவியான பாதையிலே நடத்தி கொண்டு வந்தார். அப்போ அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கும் பொழுது தேவன் நம்மளை சந்திக்கிறார். தேவன் சந்திச்சார்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆமா, நம்மளுக்கு தேவையானது என்னவோ அது நம்ம கேட்காம ஆண்டவர் கொடுப்பார். நிறைய பேர் வந்து ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த ஆசீர்வாதம் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய கற்பனையில கை கொள்ள மாட்டாங்க, நன்மை செய்ய மாட்டாங்க, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. ஜபம் பாட்டுக்கு ஆண்டவரே இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு மாற்றி மாற்றி நீண்ட நேரம் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏசையா 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, நீங்கள் மிகுதியாக ஜபம் பண்ணாலும் நான் கேளேன். நன்மை செய்ய படியுங்கள், முதல்ல நன்மை செய்கிறதுக்கு பழகு, அப்போ தான் நாம் உன்னுடைய ஜபத்தை கேட்பேங்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்கு கண்ணு காணணும், காது கேட்கணும், இருதயத்தில் தோன்றணும்னு சொன்னால் அவன் மகிழ்ச்சியாய் நன்மை செய்ய வேண்டும். அப்புறம் கர்த்தருடைய வழிகளிலே அவன் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த மனிதனை சந்திக்கிறார். தேவன் ஒரு மனிதனை சந்தித்தார்னா அதுக்கு மேலே உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சோத்திரம். தேவன் சந்தித்த மனிதனை அநேகம் பேர் சந்திப்பாங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. ஏன்னா ஆண்டவர் சந்திச்சிருக்கார், மோசை ஆண்டவர் சந்தித்தார், ஆபிரகாம ஆண்டவர் சந்தித்தார், நம்முடைய முற்பிதாக்கள் அநேகம் பேரை ஆண்டவர் சந்தித்தார். நம்மளே இன்றைக்கி ஆண்டவர் சந்திச்சிருக்கிறனால தான் நாம் இன்றைக்கி சமாதானமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் இன்றைக்கு அனைவருக்கும் நன்மை செய்கிறவர்களாக கூட மாறி இருக்கிறோம். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நன்மை செய்ய வேண்டும், அது மகிழ்ச்சியாய் நன்மை செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழிகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ரோமர் 8:28, ரோமர் 8:28.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
போதும். அப்போ தேவன் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, அவங்க கேட்காமையே அவங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்னைக்கு சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம இந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு நம்ம மாறுவோமாங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரிஞ்சிருக்காது. நம்மளை தெரியா நினையாத இடத்துல, நாம் சிந்திக்காத இடத்துல, உயரமான இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் மாற்றி வச்சுருக்கார். நாம் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்போமா அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், தேவன் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆரோக்கியத்தையும் சுகபலத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படியாக தேவனால் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய நன்மைகளை செய்து தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்கு எது ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு நடக்குது நம்மளுக்கே தெரியாது. ஆனால் தேவன் வந்து சகல காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய காரியங்களை செய்து தேவன் நம்ம மேல் அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:13-14, 2 தெசலோனிக்கேயர் 2:13-14.
முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான்.
இல்லை இல்லை, 2 தெசலோனிக்கேயர் 2:13-14. போதும். இப்ப நீ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரட்சிப்பின் கதையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ரட்சிப்பின் நம் சந்தோஷம் நம்மளுக்குள்ள எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வேத வசனத்தின்படி ரட்சிப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு சொன்னால், தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தம் படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அப்படி தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வாசம் செய்தாதான் இந்த உலகத்தில் இருக்கிற தீமையை கண்டு நாம் விலக முடியும், அல்லது நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தீமையை மாற்ற முடியும். அப்போ நம் உலகத்தில் இருக்கிறபடியினால் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் நாம் பார்க்க வேண்டியது வரும், கேட்க வேண்டியது வரும், பேச வேண்டியது வரும். ஆனால் கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கிறபடியினால் அந்த தீமையிலிருந்து விலகி தீமைகளை கேட்காதபடி, தீமைகளை பார்க்காதபடி, தீமைகளை சிந்திக்காதபடி நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்புறம் சத்திய வசனத்தை விசுவாசிக்கிறதுனாலும், அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அவையில் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த சத்தியம் நம்மளுக்குள்ளே வாசமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்குள்ளே ரட்சிப்பு பூரணமாக கிடைக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய சத்தியத்தினாலும் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அநேகம் பேருக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்குதுன்னா, தண்ணியில் முக்கிய ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, உடனே அன்னிய பாஷை பேசிடுவாங்க, உடனே ரட்சிப்பு கிடைச்சாச்சு. அந்த ரட்சிப்பெல்லாம் 1 மாதம் 2 மாதம்தான், அப்புறம் அவ்வளோதான். வேதத்தை படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது. ஏன்னா வேத புஸ்தகம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, நம்முடைய முகத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் வேத வசனத்தை வாசித்தோம்னா நம்முடைய முகம் தெரியும். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் வேத வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானித்ததுக்கப்புறம் பார்த்துட்டு அவன் கீழ்ப்படியாமல் போயிட்டானா தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு மறைஞ்சு போகும்போது எப்படி ஒன்றுமே அது தெரியாமல் இருக்கானோ, அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே வாசித்து தியானிக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் தோணும். ஆனால் அதை விட்டு விலகி போகும்போது நம்முடைய உருவத்தை நாம் மறந்துடுறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் வாசம் செய்யும் போது நம்முடைய முகத்துக்கு முன்பாக எப்போவுமே ஒரு கண்ணாடி மாட்டியிருக்கிற மாதிரி, அந்த கண்ணாடி எங்கே போனாலும் நம்முடைய முகத்தை காட்டி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம முகத்தை நாமளே பார்க்கலாம். அப்படியாக நாம் தேவனுடைய வசனத்தை சிந்தித்து தியானித்து நம்முடைய அழுக்கை கழுவுறதுனால மட்டும்தான் ரட்சிப்பு நம்மளுக்குள்ளே பூரணமாக கிடைக்கும். அப்படி தேவனுடைய ஆவியினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் தேவனுடைய ரட்சிப்பு நம்மளுக்குள்ளே பரிபூர்ணமாய் கிடைக்கிறது. யோவான் 17:6-9 போதும். அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார், அநேக காரியங்களை செய்தார், அப்போ அநேகமான நித்திய ஜீவ வார்த்தையிலே கொடுத்தார். அப்போ அந்த நித்திய ஜீவ வார்த்தையில கொடுக்கும்போது கடைசியாக அவர் வந்து ஜெபம் பண்ணுறார், ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, நான் இந்த உலகத்துக்காக ஜெபம் பண்ணலை, யாருக்கு வேண்டிய ஜெபம் பண்ணுறேன், என்னுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவைகளின்படி நடக்கிறவர்களுக்காக மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்தார், அது உண்மைதான். ஆனால் உலக ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணலை. அவர் ஜெபம் பண்ணுறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை யார் ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறார்களோ அல்லது அதிலே கனி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுறார். அப்போ நம்முடைய நாம ஜெபம் பண்ணுறோம், நம்மளுக்காக கிறிஸ்துவும் ஜெபம் பண்ணுறார். அப்போ நம்மளுக்காக கிறிஸ்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருந்தால் மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜபிக்கிறோம், அப்போ ஆண்டவர் அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம்தான் நம்மளுக்கு பல ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளுக்கு ஆசீர்வாதங்களை கிடைக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது மட்டும்தான் நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டு அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவினிடத்திற்கு சென்று பிதாவினிடத்திற்கு இருந்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து வாங்கி திரும்பவும் அவர் நம்மளுக்கு கொடுக்குறார். அதனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு விசேஷமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகள் மூலம் நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது சத்திய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறதன் மூலம் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதன் மூலம் நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு ஞானஸ்தானம் எடுத்து அந்நிய பாஷை பேசுகிறதுனால மட்டும் கிடைக்க போகிறதில்ல. கிறிஸ்தவங்களுடைய ரட்சிப்பு எப்படி கிடைக்குதுன்னா, பரிசுத்தாவியினாலும் தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறதுனால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கிறது. அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கும்போது தேவன் அதன் கூட அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்படி ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றபடி ஆசீர்வாதம், ஒவ்வொரு நிலைமைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதம், ஒவ்வொரு காலத்தில் விஜயிக்கிறவர்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை இப்படி மாறி மாறி வைத்திருக்கிறார். விசேஷமாக கடைசி காலத்தில் வாழ்கிற நம்மளுக்கு விசேஷமான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஏசாயா 4:1-6
7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை குசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தக்கினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெடுப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த படிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும் போது சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோனில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பசு பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எறியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்.
போதும், இங்கு நாம் வாசிக்கிறோம். விசேஷமாக கடைசி நாட்களிலே ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் விளங்கட்டும் என்பார்கள் அப்படின்னு சொன்னால், கடைசி நாட்களிலே ஏழு சபைகள் பூரண புருஷனாகிய கிறிஸ்துவை பிடித்து கொண்டு நாங்கள் சொந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுவோம், சொந்த நீதியின் கிரியைகளை நாங்கள் செய்வோம், எங்களை யாராவது கேட்டாங்கன்னா நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கணும், அதனால் மட்டும் நாங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம். இது வந்து பூரண ரட்சிப்பு கிடையாது, இது இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கிற ரட்சிப்பு கிடையாது. அவங்கவுங்களே ஆகாரம் சாப்பிட்டு ஆவிக்குரிய வியாக்கியானம் அவங்கவுங்களே பண்ணிக்கிறது, அவங்கவுங்களே சுய நீதியின் கிரியைகளை பண்ணிக்கிறது, பேருக்கு மட்டும் கிறிஸ்தவங்க. அப்போ இவருடைய ரட்சிப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு நன்மை செய்யாது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும், அவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. காலேஜுக்கு படிக்கிறதுக்கு போகும்போது ஞானஸ்தானம் எடுக்கிற கூட்டமும் இருக்கிறாங்க. சில கிறிஸ்தவ கல்லூரிலெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தால் தான் சீட்டு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்காமையே ஞானஸ்தானம் சர்டிஃபிகேட் எழுதி வாங்கிட்டு போய் காலேஜில் சேர்ற பசங்களும் இருக்காங்க. அப்படியாக பேருக்குன்னு ஞானஸ்தானம் எடுத்துட்டு பேருக்குன்னு அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தால் அந்த ரட்சிப்புகள் வந்து செல்லாது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற நாட்களில் இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அப்படின்னா, இந்த ஏழு விதமான ஸ்திரீகளிலிருந்து அல்லது ஏழு விதமான சபையின் உபதேசங்கள்லேருந்து தப்பினவர்களுக்கு அப்படின்னா, இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கி ஒதுக்கி இந்த ஏழு சபையிலிருந்து யார் வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும். கர்த்தரின் கிளைனா கர்த்தருடைய வார்த்தை, கிளைனா தேவனுடைய வார்த்தை, அலங்காரம் மகிமையுமாக இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாக இருக்கும். பூமியின் கனின்னு சொன்னால், பூமின்னு சொன்னால் பைபிள் வேத வசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அப்போ அவர் நடந்து போன வழியில் தான் பைபிள் எழுதப்பட்ட வசனங்கள், அதனால பூமினா பைபிள். அப்போ பைபிளை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சபையின் உபதேசத்துலேருந்து படிக்கும் போதும் சபையை விட்டு வெளியே வந்து பைபிளை படிக்கும் போதும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பைபிள் படிக்கிறானோ அல்லது பரிசுத்தாவியை பெறாமல் பைபிள் படிக்கும்போது எப்படி வித்தியாசம் தெரியுதோ அதே மாதிரி வித்தியாசம் இந்த ஏழு சபையினுடைய விசுவாசத்தில் இருந்து பைபிள் படிக்கும்போது ஒரு மாதிரி புரியும். அந்த ஏழு சபைகளுக்கு உட்படாமல் அதிலிருந்து வெளியே வந்து தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் பேதத்தை படிக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். அப்போ சபையினுடைய உபதேசத்திற்கு உட்பட்டு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஏழு சபையினுடைய உபதேசத்துக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்களோ ஒழிய அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு முடியாது. அப்போ ஏழு சபையை விட்டு வெளியே வந்து தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும்போது அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நன்றாக புரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சியோன் குமார்த்தியாகவும் எருசலேமின் குமார்த்தியாகவும் தெரிந்தெடுத்து தேவன் அவருடைய அழுக்கை கழுவுகிறார். அப்படின்னா அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய பாவத்தை ஆண்டவர் கழுவுகிறார். அப்போ ஏழு சபையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா அந்த தண்ணிலையும் எல்லா பாவம் போயிடும் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கங்கை யமுனாவில் முங்கி குளிச்சாச்சுன்னா அந்த கங்கையிலே எல்லா பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் தண்ணியில் முங்கி குளிச்சாச்சுன்னா நம்முடைய எல்லா பாவமும் தண்ணியில் போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையினால் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கிறதுனால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு பாவங்கள் உணர்த்தப்படும். அப்புறம் தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வாசம் செய்யும் போது மட்டும்தான் அவனுடைய பாவம் அவனுக்குள்ளே கழுவப்படும். அப்படியாக நியாயத்தீர்ப்பின் ஆவியினாலும், நியாயத்தீர்ப்பின் ஆவின்னு சொன்னால் தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை சுட்டி காட்டுவது, உணர்த்துவது. அப்படி உணர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவருடைய பாவத்தை கழுவும் பொழுது மட்டும்தான் அவருடைய இரட்சிப்பு பூர்ணம் அடைகிறது. இப்படியாக தேவ ஜனங்களுடைய இரத்தப்பழியை ஆண்டவர் நீக்குகிறார். அப்போ சியோனில் மீதியாயிருந்து, எருசலேமில் தரித்திருந்து, தேவனுடைய பிரமாணங்களில் தரித்திருந்தும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதி அவர்களை பரிசுத்தமான் என்று தேவன் தீர்மானிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் சபையினுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவன் நித்திய ஜீவ வார்த்தைக்கு வர முடியாது, அந்த சபையினுடைய உபதேசத்தில் தான் சுற்றிட்டு இருக்க முடியும். ஒரு மனுஷன் சபையினுடைய உபதேசத்தை விட்டு வெளியே வந்தால் தான் தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை விசுவாசிக்க முடியும். அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியமுள்ள வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக ஏற்றுக்கொள்ளும் போது இவர்களை நித்திய ஜீவனுக்கென்று பெயரெழுதப்பட்டவர்களாக ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சியோன்ல என்ன, எருசலேம் என்ன. சியோன் சொன்னால் தேவனுடைய பிரமாணங்கள், எருசலேம்னா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். இந்த ஏழு சபையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எறியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார், மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அப்படின்னா இந்த ஏழு சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவனுடைய பிரமாணம் என்னங்கிறது தெரியாது, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னங்கிறது தெரியாது. ஏன்னா ஆண்டவர் இதை காவல் வச்சுட்டார். யார் வந்து சியோனில் தரித்திருந்து எருசலேமில் வாசம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம். கிறிஸ்தவ மதத்தினுடைய அந்த ஏழு விதமான சபையினருக்குட்பட்ட உபதேசங்களுக்கு உட்பட்டவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிரமாணங்களும் அல்லது கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியமான வார்த்தைகளையும் கண்டுகொள்ள முடியாதபடி தேவன் அவைகளை மூடி முத்திரையிட்டு வச்சிருக்கிறார், அல்லது அவைகளை காவல் வைத்திருக்கிறார். ஆனால் யாருக்கு வந்து எருசலேமிலையும் சியோனிலையும் இருக்கிற காரியங்கள் புரியுனா, சியோனில் வாசமாயிருக்க வேண்டும் அல்லது எருசலேமில் வாசமாயிருக்க வேண்டும். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்க வேண்டும், தேவனுடைய பிரமாணங்களின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய வசனத்திற்கும் தேவனுடைய பிரமாணத்துக்கும் காவல் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதுக்குள்ளே வாசமாக இருக்கிற ஜனங்கள் மேலேயும் ஆண்டவர் காவல் வைத்திருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஜனங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரமாணத்தையும் கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளையும் பின்பற்றுகிறவர்களுக்கு விசேஷமான மகிமையும் விசேஷமான காவலையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்புறம் கடைசி வசனம், ஆறாவது வசனம், பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாக ஒரு கூடாரம் இருக்குது. என்ன கூடாரம் சொல்லுங்க பாப்பா, என்ன கூடாரம்? பகலுக்கு பகலில் வெயிலுக்கு நிழலாகும் கூடாரம் இருக்கு, அப்புறம் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் ஒரு மறைவிடம் உண்டாயிருக்கும். பகலில் வெயிலுக்கு நிழலாக ஒரு கூடாரம். எந்த அளவுக்கு நம்ம பைபிள் வசனத்தை வாசிச்சிருக்கிறோம் சிந்திச்சிருக்கிறாங்கிறது இப்போ தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லை, பகலிலே வெயிலுக்கு நிழலாக, இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது, அப்போ நிலவை தேடி நாம் ஓடுவோம் இல்லையா? ஆமாம், அந்த மாதிரி
இல்லை.
பகலிலே வெயில், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகும்.
வெயில்
இல்லை, பகலிலே வெயிலுக்கு நிழலாகும்னா உபத்திரவ காலத்திலே வர்ற எல்லா பிரச்சனைக்கும் நிழலாக ஆண்டவர் இருக்கிறார். உபத்திரவ காலத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் சாத்தானுடைய எல்லா விதமான இதுகளுக்கு தப்பிக்கணும்னா ஒரு மனுஷன் சியோனில் வாசமாக இருக்க வேண்டும், எருசலேமில் தரித்திருக்க வேண்டும். இல்லாட்டினா உபத்திரவ காலத்தில் வர்ற ஏதாவது பிரச்சனையில் மாட்டி அவனுடைய ஆவிக்குரிய ஜீவம் நஷ்டம் அடைந்துவிடும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகும், பகலிலே வெயில், வெயில்னா உபத்திரவ காலம். பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலாமாகும், பெருங்காற்றுக்கும் மழைக்கும். பெருங்காற்றுனா சூறாவளி காற்று, அது உபத்திரவ காலம்தான். மழைக்கும், மழைனா பின்மாறி மழை, பின்மாறி மழை வரும்போது அதுக்கு அடைக்கலமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அது என்ன கூடாரம்னு கேட்டிங்கன்னா அதுதான் எருசலேம்லேயும் சியோன்லேயும் வாசமாயிருந்தால் அதுதான் கூடாரம். அப்போ இன்றைக்கி சபையினுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் அல்லது தேவனுடைய பிரமாணங்களிலும் கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளிலிருந்து நிலைத்திருக்கிறாமா அப்படிங்கிறத வச்சு நம்முடைய கூடாரம் எங்கே இருக்குங்கிறத நம்ம தீர்மானிச்சுக்கலாம். அப்போ உபத்திரவ காலத்தினுடைய எல்லா காரியங்களுக்கு தப்பிக்கணுமா அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களிலும் கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியமான வார்த்தைகளிலும் நிலைத்திருக்கும் போது நாம் எல்லா விதமான ஆபத்து நாச மோசங்களிலிருந்து நாம் தப்பிவிக்கப்பட்டவர்களாக சந்தோஷமாக இருப்போம். உபத்திரவ காலத்தில் இருக்கிற எந்த ஒரு இது நம்மளை தாக்காது. லேவியராகமம் 18 1 5 வரை. போதும், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது மோசே ஆண்ட பிரமாணத்தை கொடுக்கிறார். என்ன பிரமாணம்னா நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்யின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தினுடைய செய்யின்படி செய்யாமலும் அப்புறம் அவருடைய முறைமையின்படி நடவாமலும் என்னுடைய நியாயங்களை செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள். இப்போ எகிப்து தேசத்தாருடைய பிரமாணங்கள் என்னங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். நாம் எல்லாருமே புறஜாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க தான். அப்போ எகிப்தினுடைய பாவ சந்தோஷங்கள், எகிப்தினுடைய விக்கிரகங்கள் எல்லாத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அப்போ இந்த எகிப்து ஜாதியாருடைய எந்த பிரமாணங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற கானான் தேசத்தில் இருக்கிற எந்த பிரமாணத்தையும் கை கொள்ளக்கூடாதுங்கிறாரு. அப்போ கானான் தேசம்னா என்ன தேசம்? கிறிஸ்தவ சமுதாயம். கானான் தேசம் அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற எந்த முறைமையிலையும் கை கொள்ள வேண்டாம்ட்டார். பாருங்க இது எப்போ எழுதுன வசனம். இந்த கிறிஸ்தவ முறைமைகள் உருவானதே எப்போன்னு கேட்டிங்கன்னா 2 உலகப் போருக்கு பின்னால் தான். உலகம் முழுவதும் கிறிஸ்தவ சபை ஸ்தாபிக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2 உலகப் போருக்கு பின்பாக தான். அது பேர் அங்கே ஆரம்பிச்சது. ஆனால் அந்த முறைமைகள் கிறிஸ்துவ மதத்துக்குன்னு ஒரு முறைமைகள், கிறிஸ்துவ மதத்திற்கென்று ஒரு அடிப்படை உபதேசங்கள், கிறிஸ்துவ மதத்தினுடைய உபதேசங்கள், சபையினுடைய உபதேசங்கள். உலகம் முழுவதும் பரவினது எப்பன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் தான் உலகம் முழுவதும் அது பரவச்சு. காரணம், இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா விதமான ஜனங்களுக்கும் இந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய உபதேசங்கள் பரவினது. அப்போ கானான் தேசத்தினுடைய செய்யின்படி செய்யாமலும் அவருடைய முறைமையின்படி நடவாமலும், அப்போ கிறிஸ்தவங்க செய்கிறது என்ன, கிறிஸ்தவனுடைய உபதேசம் என்ன, கிறிஸ்தவனுடைய முறைமைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் அதை செய்யாமல் இருக்க முடியும். அப்போ கிறிஸ்தவனுடைய முறைமையின்படி செய்யாமல் என்ன செய்யணும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். தேவனாய கர்த்தர், அப்போ கிறிஸ்தவ மதத்தினுடைய மூலோபதேசம் இல்லாமல் தேவனுடைய பிரமாணங்கள்னு ஒன்று இருக்குது, தேவனுடைய கட்டளைகள்னு ஒன்று இருக்குது. அவையின்படி செய்கிறவன் அவைகளால் பிழைப்பான். அப்போ இந்த ஏழு ஸ்திரீகளுடைய பூர்வீகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கானான் தேசத்தில் இருக்குது. கானான் தேசத்தில் எத்தனை விதமான ஜாதிகள் இருக்காங்க, ஏழு ஜாதிகள் இருக்காங்க. அந்த ஏழு ஜாதிகள் தான் இன்னைக்கு ஏழு பெரிய சபைகளாக மாறியிருக்கு. உபாகமம் 7:1-7 வரை. கொஞ்சமாக இருக்கிற ஜனத்தை தான் தெரிந்து கொள்கிறார். ஏன்னா இந்த கொஞ்சமாக இருக்கிற ஜனந்தான் இந்த கானானுடைய பலிபீடங்களை இடித்து அவங்களுடைய விக்கிர தொகுப்புகளை அழித்து நாசம் பண்ண முடியும். இந்த ஏழு பொல்லாத ஜாதிகள் கானான் தேசத்தில் இருக்குது. அந்த ஏழு ஜாதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏழு ஸ்திரீகள் ஒரு புருஷனுடைய பேரை சொல்லிட்டு சொந்த வஸ்திரத்தை உடுத்தி சொந்த சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஜனங்களை பார்க்கும்போது நாம் அவர்களிருந்து விலகி ஜீவிக்க வேண்டும். அவர்கள எந்த பிரமாணத்தையும் நம்ம கை கொள்ளக்கூடாது, எந்த முறைமையிலையும் கை கொள்ளக்கூடாது. காரணம், அவர்கள் கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லுகிறார்கள், ஆனால் தேவனுடைய பிரமாணமும் இல்லை, தேவனுடைய நீதியின் கிரிகளும் இல்லை, பெயருக்காக மட்டும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த ஏழு ஜாதிகளிலிருந்து விலகி, அல்லது அவர்களோடு உடன்படிக்கை பண்ணாமல் அவர்களை பார்க்கும்போது அவருடைய பலிபீடங்களை இடித்து அவர்களை நாசம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம இந்த நித்தியஜீவ வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தேவனால் முன்குறிக்கப்பட்ட கொஞ்ச ஜனத்துக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். மற்ற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லா கிறிஸ்தவங்களில் ஏழு ஜாதியில் ஒரு ஜாதியாக போயிருன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அந்த அநேகர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏழு சபைகளுக்குள்ளே போய் சேர்ந்துட்டாங்க. அந்த ஏழு சபைகளிலிருந்து யார் வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம், அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அந்த ஏழு சபைக்குள்ளே போனவங்க அந்த ஏழு சபையினுடைய மூல உபதேசத்துக்குள்ளேயே நிலைத்திருந்து அவைகளுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஏழு சபைகளுடைய உபதேசத்துலேருந்து யார் வெளியே வர்றாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளை கண்டுகொள்ள முடியும், அல்லது உண்மையாய் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற பிரமாணங்களை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு அந்த ஏழு சபைகளிலிருந்து பிரித்தெடுத்து தேவன் அவர்களுக்கு பிரமாணங்களையும் வசனங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ரெண்டு ராஜாக்கள் 14:35-41 போதும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க, எகிப்து தேசத்தாருடைய முறைமையின்படி நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எகிப்து தேசத்தாருடைய முறைமையின்படியும் தேவனுடைய வசனத்தையும் கலந்து ஒரு கூட்டு ஆராதனையை பண்ணிட்டாங்க. அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறாங்க, ஆனால் முறைமைகள்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளுடைய முறைமைகள். அப்போ கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள், அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தங்கள் பிதாக்கள் செய்தபடி இந்நாள் வரைக்கும் செய்து வருகிறார்கள். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. கர்த்தருக்கு பயப்படுறாங்க, ஆனால் புறஜாதியுடைய முறைமைகளையும் கலந்து தங்களுடைய ஆராதனையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஜனங்கள் தான் இந்த ஏழு வகையான ஜாதிகள். ஏழு ஜாதிகள்ங்கிறது ஏழு ஸ்திரீகள். இந்த ஏழு ஸ்திரீகளுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுவாங்க, ஆனால் ஆசரிப்பு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதியுடைய முறைமைகள். ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஏழு சபையினுடைய உபதேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சியோன் எருசலேம் அல்லது தேவனுடைய பிரமாணங்கள் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இவைகளுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவன் நம்மளை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். அது அநேகம் பேராக இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளவில்லை, கொஞ்சம் ஜனங்களாக இருக்கிறபடியினால் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்முடைய ஆசீர்வாதம் என்னங்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். நம்ம கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற ஏழு சபைகளில் ஒன்றா இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், அவங்க எல்லோரும் பாடுற மாதிரி பாடி ஆடி அன்னி பாசையில் நிரம்பி இருந்துக்கிட்டு வர வேண்டியதுதான். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்க முடியும், அந்த ஏழு சபைகளுடைய உபதேசத்துக்குள்ளேயே தான் இருக்க முடியும். பைபிளில் வந்து வேறு இடங்களுக்கு போய் நம்ம வாசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. அந்த கிறிஸ்தவ மதத்தினுடைய உபதேசத்திற்குள்ளே மட்டும்தான் நிலைத்திருக்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவ பூமியில் வரும்போது என்ன சொல்கிறாரு, பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களும் போகிறதில்லை போகிறவர்களையும் விடுகிறதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை அவர்கள் வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம், அதனால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர்களை திட்டிகிட்டு கிடக்கிறாரு. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், கிறிஸ்தவ சபையில் இருந்துன்னு தான் நாம் என்ன பண்ணியிருப்போம், வழி தெரியலேன்னு கண்ணு தெரிகிற ஆளை பிடிச்சிருக்க மாட்டான். ஒரு குருடனை தான் பிடிச்சி எனக்கு வழிகாட்டுங்க நாம் சொல்லியிருப்போம். அவனும் குருடனாக இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு தரிசனம் தெரியுது, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே தெரியுது, நான் பரலோக ராஜ்யத்தை பார்க்குறேன் பார்க்குறேன்பான். ஆனால் 20 வருஷம் 25 வருஷம் கூட்டிகிட்டு போனாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காட்ட மாட்டான். காரணம், சாமி அவங்ககிட்ட இருக்குது, அவன் காட்டிட்டானா அப்புறம் இவனுக்கு அங்கே வேலை இல்லை. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், நீங்களும் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்கிறவர்களும் விடுகிறதில்லை. அதனால் 7 சபைக்குள்ளே நாம் இருந்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, புறஜாதியருடைய முறைமைகளையும் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி கூட்டு ஆராதனையாக பண்ணி தேவனுக்கு விட்டு விலகி, தேவனுடைய ஆசீர்வாதங்களை விட்டு விலகி நாம் வந்து அந்த புறஜாதிகளுடைய ஒரு ஆளுகளாக தான் நம்ம இருப்போம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினால், தேவன் முதலாவது எனக்கு இந்த வசனத்தை புரியும்படி தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதனால் அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எகிப்தருடைய முறைமையின்படி செய்யாதீங்க, கானான் தேசத்துடைய முறைமையின்படி செய்யாதீங்க. கர்த்தர் மோசேக்கு எழுதி கொடுத்த பிரமாணத்தின்படியும் கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தியமான வார்த்தைகளின்படியும் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய இரட்சிப்பு நம்மளுக்கு பூரணமாய் கிடைக்கிறது. தேவனுடைய வசனத்திலே வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கிறது. தேவன் நம்மை காவல் வைத்திருக்கிறார். நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்கள் மேலேயும் நம்முடைய எல்லா உடைமையின் மேலேயும் ஆண்டவர் காவல் வைத்திருக்கிறார். அதனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்திற்கும் பயப்படுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், முதலாவது நம்மளுக்குள்ளே பரிசுத்தாவி வாசம் செய்ய வேண்டும். அப்புறம் பரிசுத்தாவினால் எழுதப்பட்ட வார்த்தைகளை வாசிக்க வேண்டும். அப்புறம் அதில் இருக்கிற காரியங்களை நாம் உணர்ந்து நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு பரிபூர்ணமாய் கடந்து வருகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.